மௌனமாக ஜெபம் செய்வோம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். மீண்டும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இல்ல ஆராதனையின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து துதிகித எண் 98 பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே கூட இப்படியாக நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை, ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க, நாம் அனைவரும் வீட்டிலே இருந்து கொண்டு செவிமடுக்க கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த சங்கீத பகுதிக்கு செல்வோம். இன்று நாம் செவிமடுக்கக்கூடிய சங்கீதமானது சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததனால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். இதுதான் இன்று நமக்கு ஆண்டவர் சித்தமாக்கி கொடுத்த, நமக்கு வகுத்து கொடுத்த, நாம் வாசித்து செவிமடுத்து தியானிக்க வேண்டிய ஒரு வேத வசனங்களாக இந்த சங்கீதம் இன்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் நன்றி சொல்வோம். இந்த சங்கீதத்தினுடைய முன்னுரையாக இங்கே எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இது ரொம்ப சுலபமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இது தாவீது ராஜா அவர்கள் எழுதிய சங்கீதம். ராகத்தலைவன் என்பது ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். தேவாலயத்திலே அந்த துதிகீதங்களை பாடக்கூடிய பகுதிக்கு தலைவராக இருக்கக்கூடிய கோயரோடைய லீடர், கோயர் குரூப்போட லீடர். அவரிடம் இது சமர்ப்பிக்கப்பட்டு ஆராதனைகளின் போது வாசிக்கப்பட வேண்டிய அல்லது பாட வேண்டிய சங்கீதமாக இது சொல்லப்படுகிறது. நாம் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லி வருகிறேன், இந்த சங்கீதங்களை நாம் இப்படியாக தினந்தோறும் வாசிக்கப்படும் பொழுது நம்முடைய தாய் சபையினுடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய இந்த திட்டத்தில் நம்முடைய போதகர்கள் இந்த சங்கீதங்கள் தொடர்பான பின்புலங்கள், அதனுடைய வரலாற்று குறிப்புகள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி வருகிறார்கள். இன்றைய நாளிலே கூட அப்படியாக நான் பெற்ற, அவர்களிடமிருந்து பெற்ற விளக்கங்களையே உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்போ இந்த சங்கீதங்கள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் சொந்தமாக நம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்திலே விண்ணப்பங்களை வைப்பதும் ஜெபிப்பதும் என்பது அது ஒரு வகை. ஆனால் இந்த சங்கீதம் எப்படி என்று சொன்னால், அது தாவீது எழுதினாலும் கூட, தாவீது ராஜா எழுதினாலும் கூட, ஆசாப் போன்றவர்கள் எழுதினாலும் கூட, மோசே கூட எழுதியிருக்கிறார். அது இப்பொழுது வேதத்திலே இடம்பெற்றிருக்கிற வேத வசனமாக தேவனுடைய வார்த்தைகளாக மாறிவிட்டது. ஆகவே நமக்குள்ள பெரிய ஒரு சிலாக்கியம் என்னவென்றால், இது நமக்கு உரிய விண்ணப்பங்கள், நம்முடைய கஷ்டங்களை தேவனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஜபமாக கூட பெரும்பாலான சங்கீதங்கள் இருக்கின்றன. ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டே தேவனிடத்திலே வேண்டுகிற ஒரு அருமையான பகுதியாக இந்த சங்கீதம் இருக்கிறது. ஆகவே இதை நாம் வாசிக்கும் பொழுதும் செவியும் எடுக்கும் பொழுதும் மிக மிக பக்தியோடு, காரணம் இவை அனைத்துமே தேவனுடைய பரிசுத்த ஆவியால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ஆக அவருடைய தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் இதை நாம் வந்து நம்முடைய விண்ணப்பமாக நாம் சமர்ப்பிக்கிறோம். ஆகவே இதை வாசிக்கும் பொழுதும் செவிமடுக்கும் பொழுதும் பக்தியோடு விசுவாசத்தோடு செவிமடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பு இருக்கிறது, மார்க்கு 14 நீங்கள் பார்த்தீர்களானால், இயேசு தான் காட்டி கொடுக்க போகிற அந்த முதல் நாளிலே அவர் தன்னுடைய சீடர்களோடு பஸ்கா பண்டிகையை மேற்கொண்டிருப்பார். ரா போஜனம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ரா போஜனத்தில் கூட ஒரு குறிப்பு வருகிறது. மார்க்கு புஸ்தகத்திலே 14 20 வசனம் தொடங்கி நாம் வாசித்தோமானால், அவர் அந்த இப்பொழுது நாம் சொல்லுகிற, முன்பு அது பஸ்கா பண்டிகை, இப்பொழுது நாம் சொல்லுகின்ற இந்த திருவிருந்தை, அந்த சடங்கை அவர் ஸ்தாபித்தார். இதுதான் என்னுடைய சரீரம், இதை புசியுங்கள், இதுதான் என்னுடைய உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்வார் இல்லையா. அதையெல்லாம் சொல்லி முடித்துட்டு இந்த திருவிருந்து சடங்கை முடித்து விட்டு 26 வசனத்தில் என்ன வருதுன்னா, இயேசுவும் சீடர்களும் ராபோஜனத்தின் போது ஸ்தோத்திர பாடல்களை பாடினார்கள்னு வருது அந்த வசனம். அப்போ இந்த நம்ம போதகர்கள்லாம் சொன்ன ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், அநேகமாக இப்போ இந்த 150 சங்கீதங்களில் இந்த 113லேருந்து 119 வரையிலான அந்த சங்கீதங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப விசேஷமான சங்கீதங்கள், அநேகமாக இயேசுவும் அவருடைய சீடர்களும் இந்த 113லேருந்து 119க்குள்ளாக உள்ள அந்த சங்கீதங்களில் தான் அவங்க அநேகமாக பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த சங்கீதங்களை பாடி இருக்கும் பொழுது நமக்கு அது எவ்வளோ முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கிறது. ஆக நாமும் அவரை பின்பற்றி சங்கீதங்களை நாம் வாசிக்க வேண்டும், சங்கீதங்களை நாம் பாட வேண்டும், செய்வமெடுக்க வேண்டும் என்பதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். அடுத்ததாக இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்கள் அவருடைய அப்போஸ்தலர்கள் கூட இதை கடைப்பிடித்திருக்கிறார்கள். இப்போ கொலேசியர் புஸ்தகம் பார்க்கலாம், 3:16 சரி, எபேசியர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தா கூட அங்கே கூட ஒரு குறிப்பு இருக்கிறது, 5:19 பிறகு நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள். அதில் கொலேசியர் 3:16 சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சங்கீதங்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இங்கே பவுல் அவர்கள் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், பவுலை கொண்டு ஆண்டவர் அவருக்கு பரிசுத்த மூலமாக என்ன உணர்த்தி நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார் அப்படின்னா, சங்கீதங்களினால் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரே பக்தியுடன் பாடி. இப்போ உங்களுக்கு புரியுதா, நம்முடைய தாய் சபை வந்து இந்த காலகட்டத்தில் எதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்து இந்த தினந்தோறும் நம்முடைய இல்லங்களிலே தினந்தோறும் இப்படியாக சங்கீதங்களை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் போட்டு அவர்கள் இப்படி சங்கீதத்தை வாசிக்க சொன்னார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? சரி, அப்போ இந்த இது ஒரு முன்னுரையாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அடுத்து இந்த சங்கீதத்துக்கு வருவோம், கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இது தொடக்கத்தில் சொன்னது போல் இது தாவீதினுடைய சங்கீதம் என்று சொன்னோம். அவர் வந்து இந்த இடத்துல இந்த சங்கீதத்தை பாடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது என்னென்னா, இந்த காலகட்டத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். அந்த நோய்வாய்ப்பட்டதன் நிமித்தமாக தான் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி இவ்வாறான ஒரு விண்ணப்பத்தை அவர் செய்கிறார். அதிலே ஒரு குறிப்பு நாம் பார்க்கலாம், இதே சங்கீதத்தில் கூட நாம் பார்க்கலாம். தாவீது எழுதிய அவரே எழுதிய இன்னொரு சங்கீதம், 6வது சங்கீதம். அதில் பார்த்திங்கன்னா 6வது சங்கீதம் 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அப்போ இதை வைத்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டதுனால தான் இப்படி அவர் இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவர் தன்னுடைய அந்த நோய் எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது தான் செய்த அக்கிரமங்களாலோ பாவங்களாலோ கூட வந்திருக்கலாம்னு அவர் ஒத்துக்கொள்கிறாரு தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. மேலும் இந்த நம்ம சற்றும்போது வாசித்தோம் இல்லையா, இந்த 41:7 பார்த்தீங்கன்னா, என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாக இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து. அப்போ இந்த காலகட்டத்தில் அவருடைய பகைஞர் முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுல் ராஜாவும் அவரை சேர்ந்தவங்களும் அவரை கொள்வதற்காக தேடி அலைந்தார்கள் ஒரு காலகட்டம், தெரியும் தானே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் காப்பாற்றினவர், அவர் உயிர் கொடுத்தவங்கன்னு கூட சொல்லலாம், இவர் கொடுத்த உயிர் அப்படின்னு கூட ராஜாவாக இருந்தார் இல்லையா, பல பேருக்கு அவரை காப்பாற்றிருக்காரு, மன்னித்து விட்டுருக்காரு. அவருடைய கதைகள்லாம் நம்ம படித்தோமா தெரியும், அவர் கூட இருந்தவங்க ரொம்ப பேர் அவருடைய சொந்த பிள்ளைங்களே கூட அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி அவருக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு. அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்கள், 9வது, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அவருடைய நோயப்பட்டு ரொம்ப பலகீனப்பட்டு போயிருக்கிற இந்த நேரத்தில் இந்த எதிரிகளுக்கு வந்து அது ஒரு தொக்கு விட்டு போகுது. தன் கூட இருந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, அவருக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதெல்லாம் ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவர் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சங்கீதத்தை நம்ம 4 பிரிவாக பார்க்கலாம். முதல் பிரிவு என்பது 1-3. இந்த 1-3 அவர் வந்து தாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை, அவர் எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன், தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன செய்வார், அவங்கள எப்படி அவர் பாக்கியசாலியாக மாற்றுவார் என்பதாக ஒரு முன்னுரையாக அப்படி முதல்ல கர்த்தர் மேலே அவர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை புதுப்பித்து வலியுறுத்தி சொல்லுகின்ற பகுதியாக இருக்கிறது. 2வது பகுதி என்று பார்த்தோமானால், அவர் தேவனிடத்திலே மிகவும் இறைஞ்சி, மிகவும் சொல்லுவாங்களே ஒரு கெஞ்சி, அவர் வந்து தன் மீது இறக்கப்படும்படியாக ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பத்தை செய்வதாக நாம் காணலாம். 3வது பகுதி, அவர் தன்னுடைய எதிரிகள் பற்றியும், அந்த எதிரிகள் ஒரு பக்கம் அவருக்கு துரோகம் பண்ணதை சொல்கிறாரு, அடுத்து தன்னுடைய நண்பர், மிக நெருங்கிய நண்பர் அவருக்கு செஞ்ச துரோகத்தையும் சொல்கிறாரு. அது 7-9 வரையிலும் சொல்லலாம். பிறகு கடைசி பகுதி 10-12, மீண்டுமாக அவர் இதெல்லாம் நடந்தால் கூட கர்த்தர் மீதான அவருடைய நம்பிக்கையை விடாமல் நிச்சயமாக கர்த்தர் வந்து அவர் வந்து தன்னை காப்பாற்றுவார்னு சொல்லி கடைசியாக சோத்திருக்கிறார். அப்போ மீண்டும் சொல்கிறேன், 4 பகுதிகள். முதல் பகுதி 1-3 வரை தன் மீது அவர் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்தி மீண்டும் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை சொல்கிறார். 2வது பகுதி 4-6 வரை தன் மீது இறக்கப்படும்படியாக ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், இறைஞ்சுகிறார் தேவனிடத்தில். 3வது பகுதி 7-9 தன் எதிரிகளும் தன் நண்பரும் செய்த துரோகத்தை சொல்கிறார். பிறகு 10-12 பார்த்தீர்களானால் தன்னுடைய ஒரு ஜெபமாக, ஒரு மிகவும் விசுவாசமான ஆழ்ந்து கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு செய்த ஒரு ஜெபமாக அதை முடித்து பிறகு ஸ்தோத்திருக்கிறார் கர்த்தரை. இப்படியாக இந்த 4 பகுதிகளாக இருக்கிறது. இப்போ முதல்ல பார்ப்போமே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான சில நேரடியாக நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கைக்கு உள்ள சில படிப்பினைகள் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால், இந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான். ஆக இன்றைக்கு நாம் கூட நம்ம நல்லா இருக்கிற காலத்தில் எப்போவுமே நம்மளை பற்றியே நினச்சிருக்காம சிறுமைப்பட்டவர்கள்லாம் பல நிலையில் பார்க்கலாம். வறுமையால் வாடக்கூடியவங்க, வேலை இழந்தவங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, நிந்திக்கப்பட்டவங்க, இப்படி பல நிலைகளில் சிறுமைப்பட்டவர்கள், அவர்களையும் நாம் என்ன செய்யணும், அவங்க மேலே இறக்கப்படணும், அவங்க மேலே சிந்தையாக இருக்கணும்னா. இப்போ நம்ம சேற்றில் கூட நம்ம தினந்தோறும் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது டக்குன்னு நம்ம என்ன யோசிக்கணும்னா, அடடா நம்ம சேர்ச் மெம்பரில் யாராவது இன்றைக்கி சோறு இல்லாமல் இருக்காங்களா, சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்களோ, யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு நமக்கு தெரியும் தானே, உடனே அப்போவே அவங்களுக்கு கால் பண்ணியோ அல்லது மறுநாளோ அல்லது எப்படியாவது, எப்படி வீட்டில் எல்லோரும் ஓகேவா, சாப்பாடெலாம் இருக்கா, எது வேறு ஏதாவது கஷ்டம் இருக்கா, எதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சிந்தையாக இருக்கிறவங்க மேலே ஆண்டவர் வந்து என்ன செய்வாராம், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வரும்போது இப்படி ஒரு நல்ல மனசு நமக்கு இருந்ததுன்னா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாராம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது வசனம், கர்த்தாவே இனிமேல் இறக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவே குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ இங்கே அவருடைய வேண்டுதல் போல் நாம் கூட எப்போவுமே நம்முடைய பாவ அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். நான் பல தடவை சொல்லித்தேன், இந்த சங்கீதங்களில் இந்த பகுதி நிச்சயமாக இருக்கும். அதுவும் தாவீதோட சங்கீதம்னா கண்டிப்பாக நம்முடைய பாவ அறிக்கையை அவர் செய்தே தீர்வார், மறைக்க மாட்டார். ஸோ இங்கே நாமும் அப்படி கற்றுக்கலாம். அடுத்ததாக இந்த எதிரிகள் நம்மை பற்றி என்ன சொல்கிறாங்க, எப்படி பேசிக்கிறாங்க, இங்கே என் பகைஞரெல்லாம் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து, அப்புறம் அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அப்படிலாம் சத்துருக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம மேலே பொல்லாப்பு நினைக்கிறவங்க, இவங்க இப்போ உதாரணத்துக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய பொறாமை பிடிச்சவங்களாம் இருப்பாங்க, இவனுக்கு வேலை போயிருமோ, இவனுக்கு இந்த பதவி போயிருமோ, இவன் என்ன, இவன் மட்டும் நல்ல நல்ல பதவியில் அடைஞ்சிக்கிட்டே போகிறான், இவன் தொலைஞ்சாதான் நமக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் அநேகம். ஆனால் அவர்களுக்கு பற்றியெல்லாம் நம்ம அறவே கவலைப்படாமல் நம்முடைய அத்தனை நம்பிக்கையும் கர்த்தர் மேலே விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், கர்த்தாவே 10வது வசனம், நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததனால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன், நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர், இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆமேன் ஆமேன் என்று தாவீது சொன்னது போல நாமும் இதே போன்ற இந்த தாவீது சொன்னது போல வார்த்தைகளை சொல்லி நாம் கர்த்தர் மேல் நம்முடைய அனைத்து நம்பிக்கையும் வைத்து அவரே என்னுடைய கண்மலை என்பதாக இன்றைய இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் இப்படியாக ஒரு இடுக்கில் சிக்கி கொண்டது போல இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நேற்று ஒரு செய்தி படித்தேன், ஜெக்மா அப்படிங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரரில் ஒருத்தர், அவர் சொன்னதாக ஒன்று வந்தது, அவர் வியாபாரிங்கெல்லாம் இப்போ ரொம்ப அழுத்திக்கிறாங்க இல்லையா, எங்கள் வியாபாரம்லாம் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்திக்கிறாங்க, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவர் என்னம்மா சொல்கிறாரு, அவர் சொல்கிற இப்போ நீங்கள் உங்கள் வியாபாரத்தை காப்பாற்றுறது முக்கியம் இல்லை, முதல்ல உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிங்க, அதுதான் முக்கியம், அப்புறம்தான் மற்றதெல்லாம் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு செய்தி நான் படித்தேன். அதுபோல் இன்றைக்கு நமக்கு எது முக்கியம், வெளியே போய் சுற்றுறதா முக்கியம், மறுபடியும் பழையபடியே போய் சுதந்திரமாக நடமாடுறதா முக்கியம், மறுபடியும் பழையபடியே நம்ம வந்து அங்கே போவோம் இங்கே போவோம் இவங்களை பார்ப்போம் அவங்கள பார்ப்போம் என்பதா முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியமானது, பிரசித்தி பெற்றது, விலையேறப்பட்டதுன்னா நம்முடைய உயிர், அந்த உயிரை காத்து கொண்டால் தான் அப்புறம் ஆத்மாவை ரச்சித்து கொள்ள முடியும். ஆக நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது கர்த்தர் நமக்கு நியமித்ததாக நினச்சி நம்ம கீழடங்கி கீழ்ப்படிந்து இந்த லாக்டவுன் சொல்லக்கூடிய இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணைக்கு அடங்கி இருந்து வேண்டுவோம். ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய நேரத்தில் அவர் முடிவு செய்திருக்கிற அந்த நல்ல நாளில் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி இப்பொழுது நம்ம அடுத்து ஜபத்துக்கு செல்வோம். இயேசு கிறிஸ்துவும் பசுத்த நாமத்தினாலே ஜபிக்கிறேன். ஹாலேலூயா 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 Hallelujah 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 praise lord praise lord praise lord praise hallelujah 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 hallel ஆண்டவரே, பரம்பிதாவே, இயேசப்பா, கருணையாளரே, கிருபையாளரே, இரட்சகரே, இம்மானுவேலே, பரமபிதாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, ஆண்டவரே, இதோ எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் நாமத்திற்கே செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இப்படியாக இந்த இல்ல ஆராதனையிலே நாங்கள் அனைவரும் எங்கள் இல்லங்களிலே குடும்ப சகிதமாக முக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு முக்கு முன்பாக ஒன்று கூடி ஆண்டவரே முதல் நாமத்தின் பெயரால் ஒரு ஆராதனையிலே இல்ல ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியான சிலாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. இதோ எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஆண்டவரே, இதோ ஆலயங்கள் இல்லாத காலத்தில் அவர்கள் ஆண்டவரே இதோ பலிபீடங்களை செலுத்தி பலிபீடங்களை நிறுவி அந்த பலிபீடங்கள் மூலமாக ஆண்டவரே தங்களுடைய விண்ணப்பங்களை தங்களுடைய சர்வாக தகன பலிகளையும் தங்களுடைய ஸ்தோத்திர பலிகளையும் தங்களுடைய பாவ நிவாரண பலிகளையும் செலுத்தினார்கள் அப்பா. இதோ அதே போன்று இன்று நாங்கள் கூட எங்களுடைய இல்லங்களெல்லாம் அப்படியாக ஒரு பலிபீட இடமாக மாற்றி இந்த பலிபீடத்திலிருந்து தினந்தோறும் ஆண்டவரே உமக்கு எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் செய்கிறோம். உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபங்களை செலுத்துகிறோம். எங்களுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் அனைவரும் உமக்கு முன்பாக குடும்ப சகிதமாக நாங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை உம்மை சேவிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். இப்படிதான ஒரு வாய்ப்பை, ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் முடிவு செய்ததற்காக, இப்படி கிரியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி. இதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளிலே எங்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளாக மடங்கடிக்க செய்த நீர், வீட்டுக்குள்ளாக எங்களை கட்டி போட்ட நீர், வீட்டுக்குள்ளாக இருக்கும்படியான ஒரு ஆணையை பிறப்பித்த நீர், அதே போன்ற ஒரு நல்ல நாளிலே பிதாவே, நன்னாளிலே நீர் குறித்த அந்த நாளிலே அந்த நேரத்திலே மறுபடியும் எங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் இறைஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் பலகீனர்கள் அப்பா, நாங்கள் ரொம்பவும் சிறுமைப்பட்டவர்கள், நாங்கள் மண் என்பதை நீர் நினைவு கூறுவதாக உமது வேதத்திலே சொல்லியிருக்கிறேன். அப்படியாக மிக மிக பலகீனப்பட்டவர்கள் ஆண்டவரே இப்படியாக அடங்கி இருப்பது என்பதும் ஒரு கடுமையான வாழ்க்கையாகவே இருக்கிறது ஆண்டவரே. இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மனித வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரமாக வெளியே நடமாடி ஆண்டவரே சபைகளுக்கு சென்று ஆலயத்துக்கு சென்று ஏகமாய் ஆண்டவரே ஒரே நேரத்தில் அனைவருமாக சேர்ந்து உம்மை துதிக்கவும் துதிகிதங்களால் உம்மை துதிக்கவும் ஆராதனையிலே கலந்து கொண்டு உம்மை சேவிக்கவுமான அந்த வாழ்க்கையை, இயல்பு வாழ்க்கையை மறுபடியும் தந்தல் அப்போ முதல் சித்தம் இருக்குமானால் ஆண்டவரே இதோ இந்த COVID-19 நச்சுக்கிருமியை மீண்டுமாக இந்த தேசத்திலிருந்து மட்டுமல்லாமல் உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு மறுபடியும் எங்களுக்கு விடுதலை தரும் அப்பா, விடுதலை தரும். அதே வேளையில் பிதாவே அந்த முது நாள் வரும் வரையில் காத்திருக்கும்படியான மனநிலையை அனைவருக்கும் தாரும். பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய மனநிலையை அனைவருக்கும் தந்தரலும் அப்பா. இது எங்களுக்கு நீர் நியமித்த ஒரு கட்டளையாக, ஒரு ஆணையாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்பா. நீர் நியமித்த இந்த ஆணையை நீர்தாமே மீட்டுக் கொள்ளும்படியான அந்த நாள் வரும் வரையில் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாங்கள் அப்படியாக வீட்டுக்குள்ளாக அடங்கியிருந்தாலும் மன ரம்மியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பதே மிக முக்கியம் என்பதாக நாங்கள் அனைவரும் இப்படியாக கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட மனதை தாருங்கள் ஆண்டவரே. வெளியிலே இருக்கக்கூடிய அந்த COVID-19 நச்சுக்கிருமியிலிருந்து மட்டுமல்லாமல் வீட்டிலே கூட எங்களை எல்லா விதமான ஆபத்து விபத்துக்களிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் விஷ தந்துக்களிலிருந்தும் வேறு பல நோய் நொடிகளிலிருந்தும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் உமது சிட்டைகளிலே எங்களை பத்திரமாக வைத்திருந்து எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருவோம், ஆரோக்கியமாக வைத்திருவோம். உலகத்தார் போன்று நாங்கள் முணுமுணுக்காமல், உலகத்தாரை போன்று நாங்கள் துக்கித்து இருக்காமல், துக்கப்பட்டு போய் இருக்காமல், மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்கும்படியான ஒரு மகிழ்ச்சி நிரம்பிய குடும்பமாக எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமையும் உமது நாமத்திற்கே செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் மகிமையும் உமது நாமத்திற்கே செலுத்தி இந்த இந்த ஜபத்தை முடிக்கிறோம். ஹாலேலூயா, ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ஆமீன். அடுத்ததாக கர்த்தரின் ஜபம். அனைவரும் இந்த ஜபத்தை இப்பொழுது நாம் சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். இத்துடன் நம்முடைய இல்லாரதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைக்கு இன்னொரு இல்லாரதனைகளை நாம் சந்திப்போம். அதுவரையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்தோத்திரம், ஆமீன்.